الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه، فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: آية المنافق ثلاث: إذا حدث كذب، وإذا وعد أخلف، وإذا اؤتمن خان. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, சகோதரர்களே, மாணவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கிய வருவானாக. இந்த உயர்ந்த விழாவிலே உலமாக்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்களை கௌரவிக்கக்கூடிய இந்த சபையிலே இதனுடைய முக்கியத்துவத்தையும் இதனுடைய உயர்வையும் பெற்றோராகிய நீங்கள் விளங்கியதால் உங்களுடைய பிள்ளைகளை இந்த குர்ஆனை ஓத வைத்து இந்த ஹதீஸ்களை படிக்க வைத்து உயர்ந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள். கண்ணியமிக்கவர்களே, இந்த குர்ஆன் உயர்ந்தது, இந்த ஹதீஸ் உயர்ந்தது, இந்த குர்ஆன் உடையவர்கள் உயர்ந்தவர்கள், இந்த ஹதீஸ் உடையவர்கள் உயர்ந்தவர்கள். மிக முக்கியமாக விளங்க வேண்டிய விடயம் இதுதான். குர்ஆனை படிக்க வைத்துக் கொண்டு இன்னொன்றை உயர்வாக மனதில் நினைப்பதுதான் இன்றுள்ள நோய். ஹதீஸை படிக்க வைத்துக் கொண்டு இன்னும் ஒன்றை கௌரவமாக நினைப்பதுதான் இன்றுள்ள ஒரு நோய். இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதர்கள் ரிஜாலுன் சதகு, இன்னொரு மனிதர்கள் ரிஜாலுன் சகது. ரிஜாலுன் சதகு என்பவர்கள் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கையில் எடுத்தவர்கள். ரிஜாலுன் சகது என்றவர்கள் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கையில் எடுக்காமல் வெறும் உலகத்துடைய விடயங்களை கொண்டு பெருமையையும் புகழையும் தேடியவர்கள். ரிஜாலுன் சதகு என்றால் உண்மையான ஆண்கள்,
ரிஜாலுன் சகத்து என்றால் அவர்கள் உலகத்தில் விழுந்து கிடக்கும் கூழாண்கள், குப்பைகள். இரண்டுக்கு மத்தியுள்ள வித்தியாசத்தை நாம் வழங்க வேண்டும். ஆனால் கவலை என்னவென்றால், ரிஜாலுன் சதக்கூகள் எல்லாம் ரிஜாலுன் சகத்துவை போல் ஆகுவதற்கு விரும்புவது, அதுதான் பெரிய கவலை. பெரிய கவலை அதுதான். முதல் முதலாக ஒரு மாஸ்டர் வருவார், மதரசாவுக்குள் விஞ்ஞானம் இல்லையே என்று வருவார். அண்மையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த பாரியோர் மதரசாவுடைய விழாவிலே நமது மாகாணத்துடைய பெரும் ஒரு அறிஞர் பேசினார். சமூக கல்வி படிக்காத இந்த ஆலிமும் மிம்பரில் ஏறி குதுபா ஓதக்கூடாது, ஆங்கிலம் தெரியாதவர்கள் சமூகத்தில் தலை காட்டக்கூடாது. எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்றால், நோய் கலந்து கலந்து மதரசாக்களுக்குள் பாடசாலை கல்விகளை புகுத்தி மதரசாவும் நாசமாகிவிட்டது. மதரசாக்கள் மக்கள் மதரசாவுக்கு பணம் கொடுத்தது வக்ஃபுடைய பணம். ஒரு மதரசாவுக்கு மக்கள் பணம் கொடுப்பது வக்ஃபுடைய பணம், சதக்கா ஜாரியாவுடைய பணம். ஆனால் பாடசாலைகள் எத்தனையோ இருக்கிறது படிப்பதற்கு, ஓத விருப்பம் இல்லையா, படிப்பதற்காக அனுப்ப வேண்டும். மதரசாக்களை பாடசாலைகளாக ஆக்குவதல்ல, இரண்டும் இல்லை. கடைசி ரிஜாலுன் சதக்கு என்றவர்கள் எல்லாம் ரிஜாலுன் சகத்துவாக மாறியது. இதனால் தான் உண்மையான மனிதர்கள் எல்லாம், உண்மையான உலமாக்கள் எல்லாம் கடைசியில் விழுந்தது அதில் தான் போய். குர்ஆனுக்கு மதிப்பு கிடையாது, ஹதீஸுக்கு மதிப்பு கிடையாது, தஃப்ஸீருக்கு மதிப்பு கிடையாது, எதற்கும் மதிப்பு கிடையாது. ஒன்றே ஒன்றுக்கு மதிப்பு, உங்களது மதரசாவில் ஓயல் இருக்கிறதா, ஏல் இருக்கிறதா? அப்படி என்றால் பிள்ளையை போடுகிறோம். அவருடைய நோக்கம் ஓதுவதல்ல, அவருடைய நோக்கம் தொழில். அதனாலதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த காலத்துடைய நோயை புரிய வேண்டும். முதலாவது அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துவது, எதிர்காலத்தில் தேவையான மனிதர்கள் யார் தெரியுமா? மதரசாக்கள் மூலம் ரிஜாலுன் சதகோ, அந்த மனிதர்கள் தேவை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மினல் முஃமினீன ரிஜாலுன் சதகோ மா ஆஹதுல்லாஹ அலை فَمِنْهُمْ مَنْ قَضَى نَحْبَهُ وَمِنْهُمْ مَنْ يَنْتَظِرُ وَمَا بَدَّلُوا تَبْدِيلًا. ரிஜால் ஆண்கள். எவ்வாறான ஆண்கள் தெரியுமா? صَدَقُوا مَا عَاهَدُوا اللَّهَ عَلَيْهِ, அல்லாஹோடு செய்த ஒப்பந்தத்தில் உண்மையானவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கக்கூடிய இடம்தான் மதரசா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கும் இடம்தான் மதரசா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரிஜால்கள், இந்த திடகாத்திரமிக்க தைரியசாலிகள், அவர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த குர்ஆனால் சுவர்க்கம் கிடைக்கும் என்றால், இந்த குர்ஆனால் உலகத்தில் எனக்கு நிம்மதியாக வாழ முடியாதா? அண்மையில் ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு ஹாஃபிஸை பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிக்க, ஹாஃபிஸ் ஆலிம் தௌரத்துல் ஹதீஸ் செய்தவர் குடும்பம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்தார்கள் தெரியுமா? உனக்கு தொழில் தேவை. தொழில், சாதாரண தொழில், போய் என்ன செய்தார்கள்? பாவம், நீங்கள் அவரை பார்க்கலாம், போய் அழுவீர்கள். போனால் ஹாஸ்பிட்டலிலே நோயாளிகள் வந்ததோடு எமர்ஜென்சிக்காக வீழ்ச்சியாரிலே தள்ளக்கூடிய வண்டி இருக்குது, அதுல தொழில். கவர்மெண்ட் ஜாப் எடுக்க வேண்டும் என்பதற்காக நீ ஓதிய குர்ஆன், நீ ஓதிய ஹதீஸ், நீ ஓதிய தஃப்ஸீர், உன்னுடைய கண்ணியம் என்ன? உன்னுடைய அந்தஸ்து என்ன? அம்புலன்ஸிலே வரக்கூடிய நோயாளியை வீல் சேரிலே தள்ளி கொண்டு போய் ஏற்றும் பொழுதும் டே ஆபீஸ் ஒழுங்கா வைடா, நோயாளிய அழுகிறான் ஆபீஸ், ஆலிம் அழுகிறான், நானா தம்பி எல்லோரும் சேர்த்து கொண்டு போய் தொழில் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்? கவர்மெண்ட் அரசாங்க தொழில் கண்ணியமானதா? கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமை. கண்ணியமானவர்கள் குர்ஆனை சுமந்தவர்கள், ஹதீஸை சுமந்தவர்கள், அண்மையில் ஒரு ஹாபிஸுக்கு வேலை கொடுத்திருக்கிறார்கள். முழு வெள்ளாமையும் அளக்க வேண்டும். அளந்து வரும்பொழுது டீயோ காசி குடிச்சிருக்கான், ரெண்டு சிகரெட் பக்கெட் வாங்கிட்டு வா, ரெண்டு சிகரெட் பக்கெட் வாங்கிட்டு வா ஆபீஸுக்கு. ஆபீஸ் சிகரெட் பக்கெட் வாங்கி கொடுக்கிற போய். இப்ப சகோதரர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த குர்ஆன் இந்த ஹதீஸ் கண்ணியமானது, இதை நாசமாக்கி விடாதீர்கள். கண்ணியம் பணத்தால் வருவதல்ல, கண்ணியம் கண்ணியம் செல்வத்தால் வருவதல்ல. கண்ணியம் பணம் செல்வம் தான் கண்ணியம் என்றால் ஜப்பானிலே கண்ணியவான் யார் தெரியுமா? ஊத்தை அல்லக்கூடியவர். ஆகக்கூட சம்பளம் ஜப்பான் முனிசிபலுக்கு. இந்த காலத்துடைய ஆகப்பெரிய நோய் இது. பிள்ளைய ஓதுவிக்க விட்டுட்டு கடைசியில் அவனுக்கு ஏசுறது, உனக்கு ஒழுங்கான தொழில் இல்லை, ஒழுங்கான உனக்கு வருவாய் இல்லை, எங்கேயாவது போ, எந்த கட்டாரிலையா போய் டாய்லெட்டை கழுவு. சகோதரர்களே, முஸ்லீம்களே, நல்லா விளங்குங்கள். சிங்கள சமூகம், பௌத்த சமூகம் தங்களது பிள்ளைகளை மதத்தை படிப்பதற்காக கொண்டு போய் சேர்க்கிறது ஹாமதுருவாக. அந்த வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் தெரியும், இந்த பிள்ளைக்கு இதற்கு பிறகு ஒரு ஒழுங்கான ஆடை அணிய முடியாது, இதற்கு பிறகு எனது பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க முடியாது, எனது பிள்ளை இதற்கு பிறகு ஒரு மாமிச துண்டு சாப்பிட முடியாது. பெற்றோருக்கு தெரியுமா இல்லையா? எனது பிள்ளையுடைய தலையில் இதற்கு பிறகு முடி வளர்க்க முடியாது. தெரிந்து கொண்டே மதத்தை வளர்ப்பதற்காக பிள்ளைகளை தியாகம் செய்கிறார்களா இல்லையா? இதைவிட ஆச்சரியம் பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைய கொண்டு போய் விடுவார்கள் அவர்களுடைய மத ஸ்தானத்திலே. முதல் எக்ரிமெண்ட் என்ன தெரியுமா? பெண் பிள்ளையுடைய முடியை வலிக்க வேண்டும். பொம்பளை பிள்ளை முடியை வலிச்சா எப்படி இருக்கு? 12-20 வயசு பொம்பளை பிள்ளை முடியை வலிச்சா, ஒரு தாயும் தகப்பனும் தனது பெண் பிள்ளையின் முடியை வலிப்பதை கூட ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? இந்த மதத்தை, பௌத்த மதத்தை வளர்ப்பதற்காக வேண்டி, தொழிலுக்காக அல்ல, தொழிலுக்காக அல்ல. சகோதரர்களே, 5 வருடத்துக்கு ஒரு நாள் லீவு. காலை சாப்பாடு பருப்பும் சோறும், பகல் சாப்பாடு கிழங்கும் சோறும், இரவு சாப்பாடு பிளேண்டியும் பிஸ்கட்டும். மரணம் வரை செருப்பு போடக்கூடாது. ஆகப்பெரிய சாப்பாடு வீடு வீடாக திரிந்து முட்டியில் பிச்சை எடுக்கும் சாப்பாடு. இந்த நாட்டில் எத்தனையோ பௌத்த தாய் தந்தை பிள்ளைகளை தியாகம் செய்யவில்லையா? ஆனா எங்களுக்கு எங்களோட பிள்ளைய ஓது விச்சம் மதரசா பழுதாக்கி போட்டு தொழில் இல்லை. எவ்வளவு கைசேதமான பேச்சு, எவ்வளவு கேவலமான பேச்சு இது. மதரசாக்கள் தொழில் கொடுக்கும் இடம் அல்ல, மதரசாக்கள் மனிதர்களை உருவாக்கும் இடம். பெற்றோர்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களது பிள்ளைக்கு தொழில் இல்லையா? அல்லாஹ் கொடுப்பார். உங்களது பிள்ளை கை நீட்டி தெரியாத ஒரு நாள் நீங்கள் அல்லாஹுவை நம்பி ஓத வைப்பதென்றால் ஓத வையுங்கள், இல்லாவிட்டால் அதை விட சிறந்தது பாடசாலையில் படிக்க வைத்து தொழில் கொடுப்பது, அதை விட சிறந்தது. மதரசாக்களை பாடசாலைகளாக ஆக்கக்கூடாது. பாடசாலைகள் அதற்கென்றிருக்கிறது, அதில் படித்து தொழில் செய்யட்டும். இதில் ஓத வேண்டும் சகோதரர்களே, மவுத்துவரை ஓத வேண்டும் இந்த பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தின் தலை சிறந்தவர்களாக மாற வேண்டும். மதரசாக்களுடைய நோக்கம் அதுதான், மதரசாக்களுடைய நோக்கம் அதுதான் சகோதரர்களே. அண்மை காலத்தில் வந்த நோய்களால் பிள்ளைகளும் யோசிக்கிறது, நாங்கள் ஓது என்ன செய்ய. விசேஷமாக சில மதரசாக்களில் பாடசாலை படிப்பு இருந்தால்தான் பிள்ளைகள் வருகிறது. ஓது என்ன செய்ய, ஒன்றை ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். ஓதக்கூடிய மாணவர்களே, உலமாக்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். ஓதலால் உங்களுக்கு செல்வம் கிடைக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு கேவலமும் அல்ல, அது உங்களுக்கு கேவலம் அல்ல. அல்லாஹுவை நம்பி ஓதுங்கள், தவக்கலோடு ஓதுங்கள், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். சரி, அப்படித்தான் நீங்கள் ஏழையாக வாழ்ந்தீர்கள், ஏழையாக வாழ்ந்தீர்கள். ஏன்? உலமாக்களுடைய சின்னம் ஏழ்மை, உலமாக்களுடைய சின்னமே ஏழ்மைதான். ஏன் அல்லாஹ் உலமாக்களுக்கு ஏழ்மையை கொடுத்தான் என்றால், ஹதீஸ்களிலே வருகிறது, செல்வந்தர்களை விட ஏழைகள் 500 வருடம் முந்தி சுவர்க்கம் செல்லுவார்கள். மாணவர்களே, உங்களிடம் கேட்கிறேன், பெற்றோரிடம் கேட்கவில்லை. ஒரு ஆள் செல்வந்தனாக மாறுவது எத்தனை வயது? ஒரு ஆள் பணக்காரனாகிறது எத்தனை வயசு சொல்லுங்க போறாள், எத்தனை வயசுல? 40 வயசுல. 40 வயசுல ஒரு ஆள் தனக்கு நினைப்பு வருது, நான் ஒரு செல்வந்தன். தான் சம்பாதித்ததோ மனைவியிடமிருந்து சீதனம் எடுத்ததோ எதை வைத்தாவது நான் ஒரு செல்வந்தன் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது இவருக்கு. 40 வயசுல இந்த சிந்தனை வருது. இவர் எத்தனை வருடம் வாழ போறார்? 30 வருஷம் கொடுப்போம், செல்வந்தர் தானே. 50, 60, 70. இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், 30 வருடம் செல்வந்தனாக வாழ்வது சிறந்ததா, 500 வருடம் சுவர்க்கத்துக்கு முந்தி போவது சிறந்ததா, எது தேவை? கேட்ட கேள்வி விளங்கிச்சா? 30 வருடம் செல்வந்தனாக வாழ்வது உங்களுக்கு தேவையா, 500 வருடம் முந்தி சுவர்க்கம் போவது உங்களுக்கு தேவையா? புத்திசாலிகள் தேர்ந்தெடுப்பார்கள் 30ஐ விட 500ஐத்தான். அதனால் உலமாக்களே, ஹாஃபிதுகளே, கவலைப்பட தேவையில்லை. நான் ஏழையாக வாழ்கிறேன் என்று, எனக்கு தொழில் இல்லை, என்னிடம் இருப்பது குர்ஆன், என்னிடம் இருப்பது ஹதீஸ். நான் கேவலமானவன் அல்ல, நான் கண்ணியமானவன். நான் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, குர்ஆன் கொடுக்கப்பட்ட ஒருவன் இன்னொரு கலையை பார்த்து எனது கலையை விட அந்த கலை சிறந்தது என்று கருதினால் அவன் அல்லாஹுவை கேவலப்படுத்தி விட்டார். குர்ஆன் உங்களிடம் இருக்கிறது, ஹதீஸ் உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் குர்ஆனை விட வைத்தியம் சிறந்தது என்று கருதினார். நான் மௌலவி, குர்ஆன் ஓதினன், ஆனா டாக்டர் ஆகி இப்படி சம்பாதிச்சு இவ்வளோ சீதம் எடுத்து வாழ்றாரே, எனக்கு கிடைக்கலே என்று நீ கவலைப்பட்டால் நீ அல்லாஹுவை கேவலப்படுத்தி விட்டாய், நீ அல்லாஹுவை கேவலப்படுத்தி விட்டாய், ரசூலை நீ கேவலப்படுத்தி விட்டாய். குர்ஆன் கண்ணியமானது, ஹதீஸ் கண்ணியமானது. கண்ணியமானதுக்கு பணம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நல்ல முறையில் விளங்க வேண்டும். உலமாக்களே, மாணவர்களே, மதரசாக்களுடைய நோக்கம், நீங்கள் பிள்ளைகளை போட்டது இந்த உலமாக்கள் எதிர்காலத்தில் ரிஜால் ரிஜால் ரிஜாலும் சதக்குவாக மாற வேண்டும். ஹஜ்ரத் காலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன் அவர்களும் ஜெய்த் பின் சாபித் ரழியல்லாஹு அன், இந்த ரெண்டு பேருடைய ரெக்கார்டு என்ன தெரியுமா? இந்த ரெண்டு பேரும் ரிஜாலுல் சதகு, உண்மையான மனிதர்கள் இந்த ரெண்டு பேரும். இந்த ரெண்டு பேருடைய ரெக்கார்ட் 18 நாட்களுக்குள் வைத்த ரெக்கார்ட். இப்ப சொன்னாங்களே 3 மாசத்துக்குள்ள குர்ஆன் முடிச்ச புள்ள இருக்கிறார். சாதிக் அஸ்ர சொன்னார் 6 மாசத்துக்குள்ள ஓயல பாஸ் ஆன புள்ள இருக்குது. ஓயலுக்கு 6 வருஷம் படிக்க தேவையில்லை, நாங்க காட்டிட்டோம். ஏழுக்கு 8 வருஷத்தை நாசமாக்க தேவையில்லை, 3 வருஷத்துல பாஸ் ஆன புள்ள இருக்குது. எங்களுக்கு இதெல்லாம் சிம்பிள், சாதிக் மௌலவி சொல்றார். ஏன் குர்ஆனும் ஹதீஸும் கையில் வந்தால் குர்ஆனை விட ஹதீஸை விட பெருமதியற்றதெல்லாம் எங்களுக்கு இலேசானது, இலேசானது. அதைத்தான் பிள்ளைகள் காட்டியிருக்கிறது. ஹாலித் பின் வலீத், ஸைத் பின் சாபித் ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் ரிஜாலுன் சதகு. இந்த உலகத்தில் ரெக்கார்ட் வைத்தவர்கள் 18 நாட்களுக்குள், அது 18 நாள். ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன் 18 நாட்களுக்குள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 1000 மைலை வெற்றி கொண்டார்கள் 18 நாட்களுக்குள். இந்த நாட்டில் யுத்தம் தொடர்ந்தது 20 வருஷம் நடந்தது. 20 ஆண்டுகள் யுத்தம் நடந்து 1 மைலை கூட சொந்தமாக்காமல் எத்தனையோ 100,000 உயிர்கள் நாசமாகிவிட்டது. ரிஜாலுன் சகது, ஹஸ்ரத் ஹாலித் பின் வலீத் உண்மையுள்ள ஆத்மீக பலம் உள்ள ஒரு மனிதர், 18 நாட்களுக்குள் 1000 மைல்களை வெற்றி கொண்டார் சகோதரர்களே. இரண்டாவது மனிதர் ஸைத் பின் சாபித் ரழியல்லாஹு அன், 18 நாட்களுக்குள் யூத மொழியை படித்து பேச ஆரம்பித்தார். 18 நாட்களுக்குள் ஆங்கிலம் படிக்க முடியுமா? 18 நாட்களுக்குள் சயின்ஸை படிக்க முடியுமா? முடியும். ரிஜாலுன் சதகுக்கெல்லாம் அது சாதாரண விடு. அதை பாக்கியாத் பிள்ளைகள் எடுத்து காட்டியிருக்கிறதா இல்லையா? எங்களுக்கு சாதாரண விடயம் படிப்பு. மதரசாவுக்குள் படிப்பை போட்டு மதரசாவை நாசமாக்காதீர்கள். நாம் ஓதி முடிந்து 1 மாதத்துக்குள் ஓஎல் பாஸ் ஆகிறோம், ஏஎல் பாஸ் ஆகிறோம், எங்களுக்கு அது பெரிய விடயம் அல்ல. கௌரவிக்கப்படுவார்கள் கடைசி. ரிஜாலுன் சதகு சகோதரர்களே, ஹஸரத் ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன் ஹீரால் இருக்கிறார்கள். ஹீரா, நபி அவர்கள் அதி இப்னு ஹாத்தம் ரழியல்லாஹு அன் கேட்டார்கள், அதாரிஃபுல் ஹீரா, உனக்கு ஹீராவை தெரியுமா? அந்த காலத்தில் ஹீரா என்பது மிக பிரபல்யம் வாய்ந்த ஒரு நகரம். ஹீரா என்ற நகரத்தில் இருக்கும் பொழுது அபூபக்கர் ரழியல்லாஹுடைய காலம், ஹஸரத் ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன் அனுப்பினார்கள், கலீபத்து ரசூலில்லா 1000 பேர் எங்களுக்கு தேவை ஹீராவை வெற்றி கொள்வதற்கு. நல்ல முறையில் கேளுங்கள், இது 1000 பேர் தேவை ஹீராவை வெற்றி கொள்வதற்கு. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் எப்படிப்பட்ட மனிதர்? ஹயாத்து சஹாபாவிலே பதிவு செய்யப்படுகிறது. சொன்னார்கள், ஹாலித் நான் ஓராலை அனுப்புகிறேன், அந்த ஓரால் 1000 பேருக்கு தகுதி, அந்த ஓரால் 1000 பேருக்கு தகுதி. சொன்னார்கள், அவர் யார் தெரியுமா? கஅகா இப்னு அம்ர் அத்தமீமி ரழியல்லாஹு அன். கஅகா இப்னு அம்ர் அத்தமீமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுஹபத்திலே வளர்ந்த ஒரு ரிஜால். சொன்னார்கள், கடைசியாக இவரை போல ஒரால் இருந்தாலும் உங்களுக்கு தோல்வி கிடைக்காது. ஹாலித் லஸௌது கஅகா ஃபில் ஜைஷ் கைரும் மின் அல்ஃப் முகாதில். சொன்னார்கள், இந்த கஅகாட சட்டம் வெறும் தேவன் எப்படி மனிதர்கள் பாரு. கஅகா வாள் எடுக்க தேவையில்லை கையில்,
காக்கா எதுவும் செய்ய தேவையில்லை. லசௌது காக்கா, அனைத்து படையும் ஹீராவை நிறுத்தி வையுங்கள் காலித், அனைவர்களுக்கு முன்னால் இந்த காக்கா இப்னு அம்ர் தமீமியை நிறுத்துங்கள். இவர் ஒரு சப்தப்படுவார், அந்த ஒரு சப்தம் ஆயிரம் படை வீரர்களுக்கு சமன். லசௌது காக்கா ஃபில் ஜெய்ஷ் கைரும் மின் அல்ஃப் முகாதில். சகோதரர்களே, மதீனாவில் இருந்து காக்கா போகிறார் ஹீராவை நாடி. காலித் பின் வலீதும் படைகளும் ஆயிரம் பேரை எதிர்பார்த்திருந்த சமயம் ஒரே ஒரு காக்கா போய் இறங்கினார் ஹீராவிலே. காலித் ரதியல்லாஹுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தது. அபுபக்கர் ரதியல்லாஹு ஒருவரை அனுப்பியிருந்தால் அந்த ஒருவர் ஆயிரம் பேருக்கு சமமாக இருக்கலாம் என்று நினைத்து படைக்கு முன்னால் வைத்து தக்பீர் சொல்லும்படி சொன்னார்கள். காக்கா தக்பீர் சொன்னார், முழு ஹீராவும் வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த மனிதர்களை உருவாக்கும் இடம்தான் இந்த மதரசாக்கள். சம்பளம் எடுக்கக்கூடியவர்களை உருவாக்கும் இடம் அல்ல மதரசா. நல்ல முறையில் விளங்குங்கள். இதை 100,000 சம்பளம் எடுத்தவன் கண்ணியவான், 200,000 சம்பளம் எடுத்தவன் கண்ணியவான், 1,00,000 சீதனம் எடுத்தவன் கண்ணியவான் என்பது இது தமிழர்களுடைய கொள்கை, முஸ்லீம்களுடைய கொள்கை அல்ல. இது அதற்கு பிள்ளைகளை உருவாக்கும் இடம் அல்ல மதரசா. இந்த காக்கா இப்னு அம்ர் தமீமி போன்றவர்களை உருவாக்கும் இடம்தான் மதரசா. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலம், உமர் ரலியல்லாஹு அன் மதீனாவில் சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து சொன்னார்கள், சஹாபாக்களே தமன்னோ, உங்களோட விருப்பங்களை சொல்லுங்கள். ஒரு சஹாபி சொன்னார், அதமன்னா யார கலீஃபா அவர்களே, இந்த வீடு நிறைய தங்கம் இருந்தா அவ்வளோ தங்கத்தை நான் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார். உமர் ரலியல்லாஹு அன் திரும்ப சொன்னார்கள், திரும்ப உங்களுடைய ஆசையை சொல்லுங்கள். அடுத்தவர் சொன்னார், கலீஃபா அவர்களே, இந்த வீடு நிறைய முத்து இருந்தால் அவ்வளவையும் அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்வேன். உலகத்தை வென்ற உமர் ரலியல்லாஹு அன் சொன்னார்கள், என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, அதமன்னா ரிஜாலன் மிஸ்ல அபி உபைதத் இப்னு ஜர்ராஹ் வ முஆத் பின் ஜபல் வ ஸாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. சொன்னார்கள், என்னுடைய ஆசை இந்த உலகத்தில் மூன்று பேர் ஹயாத்தோடு இருக்கணுமே மௌத்தாகாமல். அந்த மூணு பேரும் இருந்திருந்தால் முழு உலகத்தையும் இஸ்லாமிய உலகமாக நான் ஆக்கியிருப்பேனே. என்ன சொன்னார், மூணு பேர் இருந்திருக்கணுமே. ஒன்று அபு உபைதா பின் ஜர்ராஹ், இந்த உம்மத்துடைய அமீன், நம்பிக்கையாளர், ஒரு உயர்ந்த மனிதர். சொன்னார்கள், அபு உபைதா பின் ஜர்ராஹ் இருந்திருந்தால் அவரை வைத்து நான் முழு உலகத்தையும் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக ஆக்கியிருப்பேன். இரண்டாவது சொன்னார்கள், முஆத் பின் ஜபல், இந்த சமூகத்துடைய முஃப்தி, இவர் இருந்திருந்தால் நான் இந்த உலகத்தை இஸ்லாமிய நகரமாக ஆக்கியிருப்பேன். மூன்றாவது சொன்னார், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவுடைய அடிமை சாலிம், குர்ஆனுடைய காரி. நாங்க காரியம் மதிக்கிறதே இல்லையே. இப்பொழுது ஒரு பிள்ளை வந்து குர்ஆன் ஓதினார், எல்லாரும் பேசிட்டே இருக்கிறார், ஹாபிஸ் தானே, காரி தானே, விலங்குதான் மதிப்பு, அவர்களுடைய கண்ணியம் விளங்குகின்றதா சகோதரர்களே? உமர் ரலியல்லாஹுவிடம் இல்லாத சொத்தா, இல்லாத கல்வியா? உமர் ரலியல்லாஹுவன் சொன்ன விடயம் இதுதான், எனக்கு ஆசை இந்த மூன்று பேரும் ஹயாத்தோடு இருக்கணுமே. மூன்று பேரும் மௌத்தாகி விட்டார்கள். ஒன்று அபு உபைதா பின் ஜர்ராஹ், இரண்டாவது முஆத் பின் ஜபல், மூன்றாவது சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. இந்த மூணு பேர் இருந்தால் எனக்கு போதும், இந்த உலகத்தையே இஸ்லாமிய உலகமாக நான் ஆக்கியிருப்பேன். மூணு பேரால் என்ன செய்யலாம்? நாங்க யோசிக்கிறது, ஆபிஸ்மார்கள் ஆலிமர்கள் யோசிக்கிறது, என்னால என்ன செய்யலாம், என்னையே மதிக்கான் இல்ல. உலமாக்களே, உங்களால் அனைத்துமே செய்யலாம். உங்களால் செய்ய முடியாத எதுவும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு ஊரின் தூண்கள். உங்களை நீங்கள் கேவலமாக கருதாதீர்கள், உங்களை நீங்கள் உயர்வாக கருதுங்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன் கருதியதை போல. இது இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயம் சகோதரர்களே, ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன் புஸ்தாத்திலே இருந்தார்கள், மிஸ்ரிலே. புஸ்தாத்தை வெற்றி கொள்வதற்காக வேண்டி. மிஸ்ர் என்பது உங்களுக்கு தெரியும், ஏறாவூர் மாறியா? மிஸ்ர் ஏறாவூர் மாதிரி இருக்குமா? மட்டக்களப்பு மாவட்டம் மாதிரி இருக்குமா? மிஸ்ர் ஸ்ரீலங்காவை விட எத்தனையோ மடங்கு பெரிய. அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன் புஸ்தாத்திலே இருந்து உமர் ரழியல்லாஹு அன் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அம்மா பாத் உமரே, மிஸ்ரை வெற்றி கொள்வதற்கு 4000 சஹாபாக்கள் தேவை, 4000 சஹாபாக்களை அனுப்புங்கள் உமரே. உமர் ரழியல்லாஹு அன் பதில் கடிதம் எழுதினார்கள். அம்மா பாத் فَإِنِّي أَمْدَدْتُكَ بِأَرْبَعَةِ رِجَالٍ كُلُّ رِجَالٍ مِنْهُمْ كُلُّ رَجُلٍ مِنْهُمْ بِأَلْفِ رَجُلٍ எழுதினார்கள். அம்ர் 4 பேரை உங்களுக்கு அனுப்புகிறேன். எத்தனை பேர் கேட்டது? எத்தனை பேர் கேட்டது? 4000 பேர் கேட்டதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மிஸ்ரை பிடிப்பதற்கு 4 பேர் அனுப்புகிறேன், அதில் ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமன். 1000 பேருக்கு சமன் என்றால் நீங்கள் மாறி வழங்கலாம். அந்த காலத்தை ஜிம் எல்லாம் இருந்து பாடி பில்டரா இன்னைக்கு போறாங்க, பாலிக பிள்ளைகள் எல்லாம் ஜிம்முக்கு போய் பாடியை செய்யறார். அமலால், இஹ்லாஸால், ஈமானால், குர்ஆனால், தஹஜ்ஜத்தால், மதரசாக்கள் என்ன நடக்கிறதோ அந்த இபாதத்தால். அதைத்தான் சொல்ல வருகிறேன். மொடன் மதரசாக்கள் உருவாகி, மொடன் மதரசாக்கள் உருவாகி இபாதத்துகள் எல்லாம் சென்று, தாடி எல்லாம் சென்று, எல்லாமே சென்று, முசீபத் வந்து குமிந்த மதரசாக்களாக மதரசாக்கள் மாறிவிட்டது. அவைகளும் மதரசாவாக மக்களுக்கு விளங்குகின்றது. அதுதான் ஆச்சரியம், அதுதான் ஆச்சரியம். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு 4 பேர் சொன்னார்கள், ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமம். யாராக இருக்கும் 4 பேர்? முதலாவது எழுதினார்கள், முதல் வரக்கூடியவர் ஜுபைர் பின் அவ்வாம். ஜுபைர் பின் அவ்வாம் அபுபக்கர் ரழியல்லாஹுடைய மருமகன், அப்துல்லா பின் ஜுபைருடைய வாப்பா, அஸ்மா ரழியல்லாஹுடைய கணவர், ஆயிஷா ரழியல்லாஹுடைய சம்பந்தர், சகலர். ஜுபைர் பின் அவ்வாம் 1000 பேருக்கு சமன் ஜுபைர். இரண்டாவது மிக்தாத் பின் அம்ர், மிக்தாத் பின் அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு இரண்டாவது. மூன்றாவது உபாதத் இப்னு ஸாமித், உபாதத் இப்னு ஸாமித் அனஸ் ரழியல்லாஹுடைய சாச்சா, உம்மு ஹராம் ரழியல்லாஹுடைய கணவர். நாலாவது மஸ்லமத் இப்னு மக்லத் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேரும் 4000 பேருக்கு சமன். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவிலிருந்து அனுப்பி வைத்தார்கள். மதீனாவிலிருந்து 4 பேரும் போனார்கள் மிஸ்ரை நோக்கி. வரலாறு எழுதி வையுங்கள், இதுதான் உலமாக்களின் வரலாறு, இதுதான் இந்த சமூகத்தின் உயர் நாடிகளான மனிதர்களின் வரலாறு. உலமாக்களை அற்ப சொற்ப பணத்துக்கு வித்துவிடக் கூடாது. இவர்களிடம் இருக்கக்கூடிய ஈமான், இவர்களிடம் இருக்கக்கூடிய இஹ்லாஸ், இவர்களிடம் இருக்கக்கூடிய வீரம், இவர்களிடம் இருக்கக்கூடிய தவக்குல், ஏறாவூரை அல்ல உலகத்தையும் ஆளலாம், உலகத்தையும் ஆளலாம். வெறும் பள்ளியை ஆள்வதல்ல, மதரசாவை ஆள்வதல்ல, முழு உலகத்தையும் ஆட்சி செய்யும் பலத்தை அல்லாஹ் உலமாக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த உலமாக்களிடம் சஹாபாக்களிடம் இருந்த அந்த தன்மைகள் இருக்க வேண்டும். ஜுப்பாவையும் கலத்தி எறிஞ்சிட்டு, தொப்பியையும் கலத்தி எறிஞ்சிட்டு, தாடியையும் ஷோர்ட் பண்ணிட்டு, நானும் ஆளில், நானும் ஜம்யத்துருளமா என்றா, நீ எங்க ஆளு, நீ எங்க ஜம்யத்துருளமா, நீ போலி உளமா, நீ வந்து ரிஜால் சதக்கு அல்ல, சகசூனி, நீ எவ்வளோ பெரிய ஊர்க்குருவி உயர பறந்தாலும் பருந்தாகாது, உன்னிடம் சர்டிபிகேட் அல்ல. நீ முஃப்தி சர்டிபிகேட் இருக்கலாம், அதற்கு மேல் சர்டிபிகேட் இருக்கலாம், தால் துண்டு எங்களுக்கு உதவாது, ஏட்டி சுரக்காய் கறிக்கு உதவாது, அமல்களில் காற்று நீ ஆலிம் என்பதை, செயலில் காற்று நீ ஆலிம் என்பதை. நீ தலைவராக இருக்கலாம், நீ தஹஜ்ஜத்துக்கு வா பள்ளிக்கு, பொதுமக்கள் தொழுகிறார்கள், உனக்கு தொழுகை இல்லை, நீ எப்படி ஆலிம் என்ற பெயர் எடுக்கிறாய்? பொதுமக்கள் ஹராத்தை பயந்து வாழ்கிறார்கள், உனக்கு பயமில்லை, முழு வட்டியும் உன்னிடம், நீ எப்படி இந்த பெயருக்குள் வரலாம்? கண்ணியத்துக்குரியவர்களே, நாளே நாலு பேர் மிஸ்ரை அடைந்தார்கள். அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு இந்த நாலு பேரை முன்னே எடுத்தார்கள், முன்னால் வைத்தார்கள். சொன்னார்கள், சஹாபாக்களே, நாலு பேர் மதீனாவிலிருந்து வந்திருக்கிறார்கள், 4000 பேருக்கு சமன் என்று சொல்லி யுத்தம் தொடங்கியது. சகோதரர்களே, அல்லாஹ் முழு மிஸ்ரையும் வெற்றியாக்கி கொடுத்தார். எப்படிப்பட்ட மனிதர்கள் சகோதரர்களே, எப்படிப்பட்ட மனிதர்கள். அதனாலதான் அரபியிலே சொல்லுவார்கள், ரஜுலுன் து ஹிம்மா யுஹி உம்மா, ஹிம்மத்துள்ள ஓரால், ஹிம்மத்துள்ள ஓரால் இந்த சமூகத்தையே எழுப்பாட்டி விடுவார். ஏராவூருக்கு தேவை ஒரு ஆலிம், வாழைச்சேனைக்கு தேவை ஒரு ஆலிம், ஓட்டமாவாடிக்கு தேவை ஒரு ஆலிம், காத்தாங்குடிக்கு தேவை ஒரு ஆலிம். அந்த ஆலிம் இந்த ரிஜாலும் சதக்குவாக இருக்க வேண்டும். மவுத் வரை ரிஜா ரஜுலுன் து ஹிம்மா யுஹி உம்மா, அந்த ஹிம்மத்துள்ள ஒருவன் இந்த ஊரை எழுப்பாட்டுவார். 1000 அரசியல்வாதிகளுக்கு முன்னால் ஒரு ஆளின் தாக்கு பிடிப்பார். அவனிடம் இருக்கும் பலம் வித்தியாசமான, அவனிடம் இருக்கும் தைரியம் வித்தியாசமானது. சகோதரர்களே, ஒரே ஒரு சம்பவத்தோடு நான் முடிக்கிறேன். அதாவது காபூலுடைய யுத்தத்தின் பொழுது, ஆப்கானிஸ்தானுடைய காபூலின் யுத்தத்தின் பொழுது பெரும் படை வந்திருந்தது ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுவதற்காக வேண்டி. இந்த சமயம் ஒரே ஒரு ஆலிமை கூட்டி வந்திருந்தார்கள். அந்த ஆலிம் யார் தெரியுமா? முஹம்மது பின் வாசி ரஹிமஹுல்லாஹ். ஒரே ஒரு ஆலிம், அந்த ஆலிமை அழைத்து வந்திருந்தார்கள் காபூலை வெற்றி கொள்வதற்காக. நான் நினைக்கிறேன் முஸ்லிம் பின் உக்பா படை தலைவர். காபூலுடைய யுத்தம் ஆரம்பிக்கின்றது. உலமாக்கள் தான் அதை வழிநடாத்தினார்கள். ஒரே ஒரு ஆலிம் அந்த முஹம்மது பின் வாசியை பத்தி இமாம் கஸாலி யஹ்யா உலுமுத்தீன் எழுதுகிறார்கள், 40 ஆண்டுகள் சுபஹுடைய தொழுகையை முதல் சஃபில் தொழுத ஆலிம். என்ன விசேஷம்? 40 ஆண்டுகள் சுபஹுடைய தொழுகையை முன் சஃபில் தொழுத ஆலிம். இதுதான் விசேஷம், வேற குவாலிபிகேஷன் ஒன்றுமில்லை. ஒரே ஒரு நாள் முஹம்மது பின் வாசி ரஹ்மஹுல்லா சுபஹ் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போகலையா, நினைச்சிட்டாங்க முஹம்மது பின் வாசி மௌத்தா இருப்பார். 40 வருஷம் தொடர்ந்து தொழுதவர், பள்ளிவாசலுக்கு போன அவ்வளோ பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தா மௌத்தாகல்ல முஹம்மது பின் வாசி, ஹயாத்தோடு இருக்கிறார்கள். முஹம்மது பின் வாசி ரஹ்மஹுல்லாஹிடம் கேட்டார்களா, ஹஜரத் பள்ளிக்கு வரலையே? சொன்னாராம், அப்படியே சாரண உயர்த்தி காயம் உண்ட காட்டினார், ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. சொன்னார், நான் பள்ளிவாசலுக்கு வர இருந்தேன், பள்ளியெல்லாம் இரத்தமாக மாறும் என்பதனால் பள்ளிக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்களிடம் சொன்னாராம், அல்ஹம்துலில்லாஹில்லதி, இந்த காயத்தை என்னுடைய முகத்தில் தராமல் காலில் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றார். இமாம் கஸாலி எழுதுகிறார்கள், எதை தெரியுமா இந்த இடத்தில்? நுட்பமான விடயம், அல்லாஹ்வின் நேசர்கள் சோதனையும் பொழுதும் நன்றி செலுத்துவார்கள். அல்லாஹ்வின் நேசர்கள் சோதனையின் பொழுதும், நாங்கள் நோய் வந்தா என்ன செய்யறது பாரு, படுற பாடனா, சும்மா காய்ச்சல் ஒன்று வந்திருக்கு 2 வருஷத்துக்கு குறவாது, நாங்கள் அல்லாவை ஏசிடுவோம். முஹம்மது பின் வாசி அந்த ஆலிம், இமாம் கஸாலி எழுதக்கூடிய விடயம் இதுதான். ஆக இல்மில் உயர்ந்தவர்கள், அல்லாஹோடு தொடர்புடையவர்கள், காலில் கட்டி ரத்தம் ஓடுகிறது. முஹம்மது பின் வாசி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்களாம், இந்த கட்டியை முகத்தில் தராமல் காலில் தந்த அல்லாவுக்கே எல்லா புகழ். சகோதரர்களே, இந்த முஹம்மது பின் வாசி ஒரு மனிதர், ஆப்கானிஸ்தானை உருவாக்கிய மனிதர், காபூலை உருவாக்கிய மனிதர். காபூலுடைய யுத்தத்தின் பொழுது முஹம்மது பின் வாசியை தேடுகிறார்கள், காணவில்லை. சொன்னார்கள், தேடி பிடிக்க வேண்டும், அவர் இல்லாவிட்டால் இந்த யுத்தம் இல்லை. கடைசியாக போனால் முஹம்மத் பின் வாசி ரஹிமஹுல்லா பள்ளிவாசலுக்குள் விரலை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். உடனே சொன்னார்களா, படை தலைவரிடம் முஹம்மத் பின் வாசி விரலை உயர்த்தி கொண்டிருக்கிறார். உடனே சொன்னார்களாம், படை தலைவர், அந்த ஒரு விரல் 1000 வாள்களுக்கு சமன். முஹம்மத் பின் வாசி அல்லாஹோடு தொடர்பாகி விட்டார், ஆரம்பியுங்கள் யுத்தத்தை. உடனே காபூல் வெற்றி கொள்ளப்படும். இந்த பலம் தான் சகோதரர்களே உலமாக்களிடம் இருக்கிறது, இந்த குர்ஆனில் இருக்கிறது, இந்த ஹதீஸில் இருக்கிறது. இப்படிப்பட்ட பலசாலிகளை உருவாக்குவதுதான் இந்த மதரசாக்க, இப்படிப்பட்டவர்களை உருவாக்குவதுதான் ரிஜாலுன் சதகோ. இடையில் ஓதி முடிஞ்சு தொழில் செய்யணும், ஓதின போதும் பாப்பா நீ வா, இதெல்லாம் உருவாக்காது சகோதரர்களே. பெற்றோர்களே, கண்ணியவான்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா ஒரு கவி படிப்பார்களா, அவர்களுடைய தீவானிலே வரக்கூடிய கவிதான் அலைஹி சியாபுன் லௌ துபாஉ ஜமீஉஹா பிஃல்ஸின் லகானல் ஃபல்ஸு மின்ஹா அக்ஸர். சிலர்களை நீங்கள் ஆடையை வைத்து கண்ணியப்படுத்துகிறீர்கள், உடுப்பு உடுத்தத்தோடு நீங்க நினைக்கீங்க இவன் கண்ணியவான், அந்த உடுப்பு ஒரு சதத்துக்கும் பெருமதியற்ற உடுப்பு. அது உடுப்பை வைத்து கண்ணியம் அல்ல, அவனிடம் இருக்கும் தக்வா, அவனிடம் இருக்கும் ஈமான், அவனிடம் இருக்கும் குர்ஆன். நிறைய படித்துக் கொண்டே போனார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. ஆகவே கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, நீங்கள் மனம் தளர்ந்து விடாமல் இந்த உலகத்தில் மௌத்து வரை உயர்ந்து செல்ல வேண்டும், உங்களால் அனைத்தும் முடியும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். உங்களால் எதுவும் முடியாது என்ற கீழ்த்தரமான சிந்தனைக்கு சென்று விடாதீர்கள். அந்த சிந்தனையை விதைக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் உருவாகியதால் உங்களை மட்டம் தட்டி பேசக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பணத்துக்கோ அரசியலுக்கோ செல்வத்துக்கோ அடிமையாகி இந்த குர்ஆனை நாசமாக்கி விடாதீர்கள், இந்த ஹதீஸை நாசமாக்கி விடாதீர்கள். அண்மையில் அரசியல்வாதி சொன்னதை போல முழு உலமாக்களும் சேர்ந்து எங்களை வழி நடாத்த வேண்டுமே தவிர எங்களிடம் வந்து பிச்சை கேட்காதீர்கள் என்று சொன்னதை போல இந்த உலகத்தின் கண்ணியவான்கள் நாம் படித்து நாம் இந்த உலகத்துக்கு சேவை செய்ய வேண்டும், சமூகத்தை உருவாக்க வேண்டும், ஊர்களை உருவாக்க வேண்டும். மார்க்கம் 7 வருஷத்தோடு முடிவதல்ல, 8 வருஷத்தோடு முடிவதல்ல, மௌத்து வரை படிப்பு இருக்கிறது. ஹதீஸில் இறங்கியவர் தகஸ்ஸுஸ் வரை போகலாம், தஃப்ஸீர் இறங்கியவர் தகஸ்ஸுஸ் வரை போகலாம். புதிய பெயர்கள் எங்களுக்கு தேவையில்லை, பிஏ என்ற பெயரோ எம்ஏ என்ற பெயரோ பிஹெச்டி என்ற பெயர் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை இவைகளை படித்து வாழ்க்கையில் எடுத்து சமூகத்துக்கு சேவை செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அந்த ரிஜாலுல் சதகு என்ற கூட்டத்தில் ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
From the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah.